ஐபிஎஸ். இத்துடன் மூன்றாவது தடவையாக நான் என் சாமான்களை தொலைத்து விட்டேன். சில காலமாக தொலைப்பதில் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தேன். இதுவே இப்ப நல்ல பழக்கத்தில் வந்துவிட்டது. பயிற்சி பலன் தரும் ஒரு சுற்றுலா பயணிக்கான தகுதிகள் எனக்கு இல்லை. அடிக்கடி சாமான்களை தொலைத்தபடி இருப்பேன். இதன் காரணமாக என்னை சுற்றியிருப்பவர்கள் மிக சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். நான் மறந்து போய் வைக்கும் அல்லது எடுத்துவிடும் பொருட்களை கண்காணிப்பதில் இவர்கள் நேரம் செலவழியும். இளம் வெயிலில் சுட்டெடுத்தது போல சிவந்த தோல் கொண்ட ஜெர்மன்காரன் ஒருத்தன் எனக்கு சகாவாக வாய்த்திருந்தான். அவன் பருத்த உடம்போடு அசைந்து அசைந்து நடந்தான். அவன் கட்டியிருக்கும் பெல்ட் தெரியாமல் அவனுடைய உடம்பு சதைவழிந்து மறைத்தது. நான் தொலைத்தது தலைப்புகிற ஒரு சமாச்சாரம். இதை தேடுவதில் இவன் எனக்கு ஒரு சகாயமும் செய்வதாக தெரியவில்லை. இவன் என்னுடைய உற்ற தோழன் இல்லை. ஏற்காலில் எருது பூட்டுவது போல இந்த சுற்றுலாக்காரர்கள் என்னை கலந்தாலோசிக்காமல் இவனை என்னுடன் சோடி சேர்த்தார்கள். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தொலைப்பதில் பலவானாக இருந்தேனோ அவ்வளவுக்கு என் மனைவி எச்சரிக்கை உணர்வு மிகுந்தவளாக இருந்தாள். அலுவலகத்தில் என் வெளிநாட்டு பயணம் நிச்சயமானதும் என்னுடைய பயணத்துக்கான ஏற்பாடுகளை ஒரு வாரம் முன்பாகவே செய்ய தொடங்கி விடுவாள். என்னுடைய சூட்கேஸ் இந்த நாட்களில் 3-4 தடவை திரும்பி திரும்பி அடுக்கப்படும். ஊறுகாய்ப்பொத்தலை முதலில் பிளாஸ்டிக் பையில் போட்டு பிறகு பேப்பரில் இறுக்கி சுற்றி அதன்பின் ஒரு துணியில் சுருட்டி அடுக்குவாள். இந்த முறையில் ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. டின் உணவுகளை தனித்தனியாக துணிகளில் சுருட்டுவாள். அது உடையும் தன்மை அல்லவே அதற்கு காரணம் இருந்தது. சும்மா அடுக்கினால் அவை உராய்ந்து லேபிள்கள் கலந்துவிடும். அதற்கு பிறகு உள்ளே என்ன இருக்கின்றது என்று தெரியாமல் திண்டாட்டமாகிவிடும். அதற்கான முன்னெச்சரிக்கைதான் அது. நான் பயணப்படும் நாட்டை பற்றிய புத்தகங்கள், சுற்றுலா விவரங்கள் எல்லாவற்றையும் ஒரே மூச்சில் படித்து விடுவாள். அத்துடன் எனக்காக குறிப்புகள் தயாரிப்பாள். அந்த நாட்டின் வரைபடம், பார்க்க வேண்டிய இடங்கள், என்னென்ன செய்ய வேண்டும், என்ன செய்யாமல் விட வேண்டும், அவர்கள் பணம் மாற்று விகிதம், தங்க வேண்டிய ஹோட்டல் போன்ற விவரங்கள் இதில் இருக்கும். அதிலே முக்கியமானது அவள் போடும் பட்டியல். நான் என்னென்ன சாமான்கள் வாங்கி வர வேண்டும் என்ற விவரம். இந்த பட்டியலை கருணை இல்லாமல் போட்டிருப்பாள். கட்டில், மெத்தை, தளபாடங்களில் இருந்து கருகுமணி வரை இதில் அடங்கும். நான் புறப்பட்ட நாளிலிருந்து இவற்றை சேகரிப்பதற்குத்தான் எனக்கு நேரம் சரியாக இருக்கும். பட்டியல் போடுவதில் கூட ஓர் ஒழுங்கும் கணியமும் இருந்தது. இதில் ஒரு நுட்பமான தந்திரத்தன்மை மறைந்திருப்பது சாதாரண கண்களுக்கு தெரியாது. விலையுயர்ந்த சாமான்கள் முதலில் இருக்கும், கருகுமணி போன்றவை கடைசி கடைசியாக இடம்பெறும். இதன் காரணம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. இந்த பட்டியலைத்தான் நான் இப்பொழுது தொலைத்திருந்தேன். ஒரு விதத்தில் அது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என் மனைவியின் முகம் போகும் போக்கை நினைத்ததும் மனது சங்கடப்பட்டது. சிலருடைய கையிலே பணம் தங்காது. ஏதாவது ஒரு பொருளை வாங்கியபடியே இருக்க வேண்டும். அதன் உபயோகத்தை பற்றி ஆலோசிப்பது கிடையாது. காசு கையிலே இருக்கும் மட்டும் நெருப்பு போல தகிக்கும். அதை கொடுத்து பொருள் வாங்கினால்தான் மனம் மாறும். என் மனைவியிடமும் இந்த நோய் இருந்தது, வாங்கும் நோய். எங்கேயாவது ஒரு கம்பளத்தையோ, ஜாடியையோ, வண்ண வேலைப்பாடுகள் செய்த மரப்பட்டியையோ, படிக கண்ணாடியையோ பார்த்துவிட்டால் அதை வாங்கி சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமென்ற ஆசை வந்துவிடும். ஆனால் ஒரு சதத்துக்கும் உபயோகமில்லை. ஒரு அலங்கார பொருளாக காற்று வெளியை அடைத்து கொண்டு தூசு தட்டுபவர்களுக்கு வேலை கொடுத்தவாறு அது இருக்கும். ஒருமுறை ஒரு அபூர்வமான சீன பீங்கான் ஜாடி ஒரு கடையிலே இருந்தது. அதை கண்டது தொடக்கம் அதை வாங்கி சொந்தமாக்கிவிட வேண்டுமென்ற ஆசை என் மனைவியிடம் வளர்ந்தது. அதனுடைய வேலைப்பாடும் தொன்மையும் பார்ப்பவர் மனதை மயக்கும். கடைக்காரன் அது மாதிரி இன்னுமொரு ஜாடி கிடைப்பது அரிது என்றான். மோகம் இன்னும் தலைக்கு மேல் ஏறிவிட்டது. உடனேயே பணமும் ஜாடியும் கைமாறின. அதை வாங்கி 2 வருடங்களுக்கு பிறகு ஓர் ஆச்சரியம். அதே மாதிரி அச்சான இன்னுமொரு ஜாடி அதற்கு முன்பே வாங்கப்பட்டு பெட்டியில் பத்திரமாக இருந்தது. வாங்கிய பிறகு பெட்டியை கூட திறக்கவில்லை. அதை திறந்த பிறகுதான் அபூர்வமான ஜாடிகள் 2 எங்களிடம் இருப்பது தெரிய வந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு என் மனைவியின் வாங்கும் வேகத்தில் தடங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று நீங்கள் ஊகிக்கலாம். அப்படியெல்லாம் ஒரு அசம்பாவிதமும் நடக்கவில்லை. உயர்ந்த படிகத்தில் செய்த வைன் கிண்ணங்கள் பல உயரங்களில், பல திணுசுகளில், பல ஜொலிப்புகளில் அதிக விலைக்கு வாங்கப்பட்டு கண்ணாடி பெட்டிகளில் அடைக்கப்பட்டு எங்கள் வீட்டில் காட்சியளிக்கும். அபூர்வமான நேரங்களில் கூட அவை வெளியே வந்து தங்கள் தொழிலை செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை. பட்டியலை பற்றிய சிந்தனை ஆறுபட்டது. எங்கள் சுற்றுலா பஸ் புகழ்பெற்ற ஹொக்கன் பள்ளத்தாக்கில் விளிம்பை அடைந்துவிட்டது. அங்கே எங்களுக்கான வழிகாட்டி கழுதைகளுடன் காத்திருந்தான். எல்லா வழிகாட்டிகளையும் போல இவனும் தாடியுடனும் குல்லாவுடனும் இருப்பான் என்று எதிர்பார்த்தேன். மாறாக அவன் ஓர் இளைஞனாக இருந்தான். விசாரித்ததில் ஒன்று புரிந்தது. வழக்கமான வழிகாட்டி இவனுடைய தகப்பனார்தானாம். அவருக்கு கட்டாயம் தாடியும் தொப்பியும் இருந்திருக்கும். அவருக்கு உடல்நலம் சரியில்லை என்றபடியினால் எங்களுக்கு தற்காலிக வழிகாட்டியாக இவன் வந்திருந்தான். வயதில் குறைந்தவனாகிய இவனிடம் அசட்டைத்தனம் நிரம்பியிருந்தது. இவனையும் கழுதையும் ஒப்பு நோக்கிய போது கழுதை இவனையும் பார்க்க புத்திசாலித்தனம் கொண்டதாக தோன்றியது. இவனிடம் என் உயிரையும் உடைமைகளையும் ஒப்புவிக்க மிகவும் தயக்கமாக இருந்தது. அவன் கழுதையின் இரண்டு பக்கமும் சாமான்களை சரியான அளவு வீதத்தில் தொங்கவிட்டான். நானும் கால்களை தொங்கவிட்டு கொண்டு ஓர் உல்லாச பயணிக்கான உல்லாசத்தோடு பயத்தை மறைத்தவாறு பயணத்தை ஆரம்பித்தேன். என் வாழ்நாளில் நான் ஏறிய மிகவும் உயரமான வாகனம் சைக்கிள்தான். இதுவும் சைக்கிள் மாதிரித்தான் இருக்கும் என்று நினைத்தேன். முற்றிலும் தப்பு. அந்த கழுதையிலே ஆரோகணித்து போகும்போது மிகவும் உயரமான இடத்தில் இருப்பது போலவும் அந்த பனிமலை குன்றுகளெல்லாம் எனக்கு சொந்தமாகிவிட்டது போலவும் ஓர் எண்ணம் தோன்றியது. கழுதைக்கு என்ன தோன்றியதோ நான் அறியேன். ஜெர்மன்காரன் ஏறிய கழுதை இன்னும் சிறியது. கட்டையான கால்கள். நாய்கள் படுக்கு முன் நாலு தரம் சுற்றி பார்த்து படுப்பது போல இவனும் நாலு தரம் கழுதையை சுற்றிவிட்டு ஏறினான். இவன் ஏறி உட்கார்ந்ததும் கழுதையின் கால்கள் இன்னும் இரண்டு அங்குலம் பனிச்சேற்றுக்குள் புதைந்து கொண்டன. அவனுடைய கால்கள் சேற்றை தொட்டும் தொடாமலும் இழுபட்டன. கழுதையை பற்றி என்ன குறையும் சொல்லலாம். ஆனால் அது வேகமாக நடக்கும் என்று மட்டும் யாரும் குற்றம் சாட்ட முடியாது. தன்னிலும் பார்க்க இரண்டு மடங்கு பாரத்தை அது முணுமுணுக்காமல் காவும். 50 மைலோ 500 மைலோ அதற்கு ஒரு பொருட்டில்லை. நில் என்று சொல்லும் வரை அவசரமற்ற ஓர் நடையில் நடந்து கொண்டே இருக்கும். இரண்டு கால் பிராணி நடக்கும்போது கண் பார்த்து கால் வைக்கலாம். 4 கால் பிராணி பின்னங்காலை வைக்கும்போது எங்கே வைக்கிறது என்று தெரிய நியாயமில்லை. எதிர்காலம் தெரியாத சோகம் கொண்ட இந்த கழுதையில் சவாரிப்பது என்னை சங்கடப்படுத்தியது. எங்கள் வழிகாட்டி முன்னே சென்றான். உச்சி மலை காற்று மெலிந்து போயிருந்தது. நாலா பக்கமும் பனிமலை சிகரங்கள். வந்த பாதை மறைந்து விட்டது. போகும் வழியும் தெரியவில்லை. அந்த பயத்திலும் பனிமலை குன்றுகள் மகோன்னதமான அழகுடன் தோன்றியதை மறைக்க முடியவில்லை. இதற்கென்று ஓடர் பண்ணியது போல ஆகாயம் வெண்ணிறத்திலும் வெளிர் நீளத்திலும் கலந்து கண்ணை பறித்தன. வழிகாட்டி இப்பொழுது தனக்குள் பேசிக்கொள்ள தொடங்கினான். இரண்டு விதமான குரல்களில் பேசினான். சில வேளைகளில் கடுமையாக பேசினான். அதற்கு பதில் மன்றாடும் குரலில் வந்தது. இவன் பின்னால் நாங்கள் வெகு கவனமாக ஒரு பேச்சு மூச்சின்றி தொடர்ந்தோம். எங்களுக்குள் பேசாமல் வருவதற்கு கூச்சமாக இருந்தது. நாங்களும் எங்களுக்குள் ஏதாவது பேச வேண்டும் போல பட்டது. அவன் அப்படித்தான் எதிர்பார்த்தான். போகப் போக இவனை நம்பி இவன் பின்னால் புறப்பட்டது உயர்ந்த முட்டாள்தனம் ஆகப்பட்டது. வரும் ஆபத்துக்களை இவன் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்ய வல்லவன் அல்லன். ஆபத்து வந்த பிறகு அது வந்துவிட்டது என்று சொல்லி எங்களுக்கு ஆறுதல் தருபவன். இந்த கழுதை இந்த பனிப்புதையல் சேற்றை கடக்குமா என்று கேட்டால் தாராளமாக என்று கூறுவான். கழுதை முரண்டு பிடித்து நின்றதும் இனிமேல் போகாது என்று உற்சாகப்படுத்துவான். இனிமேல் உலகத்தின் எந்த மூலையில் எப்படிப்பட்ட மகோன்னதமான பள்ளத்தாக்கு இருந்தாலும் அதை நான் பார்க்க போவதில்லை என்று சபதம் எடுத்தபோது இரண்டு இடங்களில் என் உயிர் மயிரிழையில் தப்பியிருந்தது. பார்த்தபோதும் திரும்பும்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. நாங்கள் அந்த பிரதேசத்தை சுற்றி சுற்றி வந்தோம். தேவதாறு மரங்கள் தலையிலே பனிப்பூக்களை சூடியிருந்தன. அதிலே ஒரு மரம் என் வலதுபுறத்தில் இருமுறை தோன்றி மறைந்தது. கழுதைகளின் சுவாச சத்தம் அதிகமாகியது. அவற்றின் தடமும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக ஒரு சைனியம் போன தோற்றத்தை உண்டு பண்ணியது. வழிகாட்டி வழிதவரக்கூடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எங்கு பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியும் பனிப்பிரதேசத்தில் நாங்கள் தடுமாறலாம். வழிகாட்டி தவறலாமா? அப்பொழுதுதான் ஒரு ஆதிவாசி மெய்ப்பரின் குடிசை தென்பட்டது. இப்படியான பனித்தேசத்தில் இந்த உயரத்தில் கூட மனிதர்கள் வசிக்கின்றார்கள் என்று நினைத்தபோது மனதில் ஒரு அதிசயம்தான் ஏற்பட்டது. அதிர்ச்சியுடன் ஒரு சந்தோஷமும் வந்தது. தாடியோடு ஒரு கிழவர், கருணையான முகம். அப்படி ஒரு கருணை முகத்தை நான் அதற்கு பிறகு காணவில்லை. இரு குழந்தைகள். சிறுவனுக்கு 10 இருக்கும், சிறுமியின் 8 இருக்கலாம். குடிசையின் உள்ளே ஒரு முது பெண்மணி. கிழவனாரின் மனைவி என்று ஊகிப்பதில் சிரமமில்லை. அவள் முகத்தில் மாத்திரம் வயதான கோடுகள் காணப்பட்டன. அந்த குழந்தைகளுக்கு பெற்றாராகும் தகுதியுடையவர்கள் அங்கு காணப்படவில்லை. இந்த எளிய மேய்ப்பர்களிடம் ஒன்றுமே இல்லை. அவர்கள் உடைமைகளெல்லாம் ஒரு கழுதைச் சுமையில் அடங்கும். இவர்களை நம்பி ஓர் ஆட்டு மந்தை இருந்தது. அந்த மந்தையை நம்பி இவர்கள் இருந்தார்கள். வழிகாட்டி கிழவனாருடன் பேசினான். தனக்குள்ளே இவ்வளவு பேசுபவன் பிறரை கண்டால் விடுவானா? அவர்கள் பேச்சு வெகுநேரம் நீடித்தது. இந்த சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்தோம்? எங்களை கண்டதும் அவர்கள் முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பு. நாங்கள் அவர்களுக்கு ஒன்றுமே கொண்டு வரவில்லை. ஒரு சுயங்கம் கூட இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அந்த முகங்களில் வேற்று மனிதரை கண்ட மகிழ்ச்சி பொங்கி வீசியது. அவர்களுடைய கேசம் செம்மண் கலரில் இருந்தது. முகத்தை தவிர உடம்பு முழுக்க போர்த்தி ஆடை அணிந்திருந்தார்கள். பச்சை, நீலம், சிவப்பு, மஞ்சள் போன்ற வர்ணங்கள் கண்ணை பறித்தன. அவர்கள் கன்னங்கள் எல்லாம் குங்குமம் பூசியது போல சிவந்து போய் கிடந்தன. சாக்லேட் உருகி ஓடியது போல கன்னத்தில் ஊத்தை அப்படி இருந்தது. அந்த ஊத்தை சுரண்டி எடுக்கக்கூடிய மாதிரி திட்டாக காணப்பட்டது. தண்ணீரில் கை வைக்க முடியாத ஊரில் இந்த குழந்தைகள் 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது குளிப்பார்களா என்பது சந்தேகமே. நாங்கள் வழி தவறிவிட்டோம், சரியான வழி காட்டவும் என்பதை அவர்கள் மொழியில் கேட்பதற்கு அரை மணி நேரம் பிடிக்குமா? வழிகாட்டியும் கிழவனாரும் சூடான விவாதத்தில் இருந்தனர். வழிகாட்டி இடது கையை தூக்கி காட்டி மலைகளை ஏதோ குற்றம் சாட்டினான். கிழவர் அதை ஏற்கவில்லை. தன் தரப்புக்கு மறைந்து போன பனிமலை பாதையை காட்டி பேசினார். வழிகாட்டிக்கு இன்னும் கோபம் வந்துவிட்டது. மலைகளை அநியாயமாக திட்டி தீர்த்தான். குழந்தைகளுக்கு இந்த விவாதத்தில் அக்கறை இல்லை. அவர்கள் கிட்ட வந்தபோது ஒருவிதமான துர்நடி வீசியது. அந்த பெண் குழந்தையின் கண் இமைகளில் வைரத் துண்டுகள் ஒட்டியிருந்தன. அவர்கள் பார்த்த முதல் அந்நிய மனிதர்கள் நாங்களாகத்தான் இருக்க வேண்டும். கண்கள் மலர எங்களை அண்ணாந்து பார்த்தபடியே இருந்தனர். திடீரென்று விவாதம் முடிந்தது. ஆட்டுப்பால் அருந்தித்தான் போக வேண்டும் என்று கிழவர் பிடிவாதம் பிடித்தார். இதை வழிகாட்டி மொழிபெயர்க்கு முன்னேயே ஜெர்மன்காரன் அவசரமாக கீழே குதித்து ஆட்டுப்பாலுக்காக ஏங்கி காத்திருக்க தொடங்கினான். அந்த கிழவி சுறுசுறுப்பாக ஆட்டை பிடித்து பால் கறந்தாள். நாங்கள் குளிர்பட்டியில் பால் வைத்து எடுப்பது போல அவள் ஆட்டிலேயே இருந்து சாதாரணமாக பால் எடுத்தாள். எங்களை உபசரிப்பதில் அவர்கள் மிகுந்த அக்கறை காட்டினார்கள். குழந்தைகளுடைய பரபரப்பில் இருந்து ஏதோ விசேஷ ஏற்பாடுகள் நடக்கின்றன என்று ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. பால் சூடாக்கப்பட்டது. ஆனால் தகுந்த கோப்பைகளில் அதை பரிமாறுவதில் சில சிரமங்கள் இருந்தன. கிழவியின் கண் அசைப்பில் கிழவர் உள்ளே போய் பெட்டியை திறந்தார். குழந்தைகளுடைய கண்கள் ஆச்சரியத்தில் மலர்ந்தன. அப்பொழுதுதான் புரிந்தது, இந்த 2 அந்நியர்களுக்காக விசேஷமான கோப்பைகள் வெளியே வந்திருக்கின்றன என்று. அவை பாட்டன் வழி சொத்தாக வருடக்கணக்கில் ஒரு பெட்டியில் பூட்டப்பட்டு மூதாதைத்தன்மையுடன் காணப்பட்டன. வழிகாட்டிக்கு பால் ஒரு தகர குவளையில் வந்தது. சிறுவன் கொண்டு வந்து வைத்தான். எனக்கும் ஜெர்மன்காரருக்கும் விளிம்புகள் உடைந்து கோடுகள் விழுந்து மிகவும் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்ட சீன கோப்பைகளில் வந்தது. சிறுவன் இந்த கோப்பைகளை தொட அனுமதிக்கப்படவில்லை. சிறுமி அகல விரிந்த கண்களோடு இந்த கோப்பைகளையே பார்த்தாள். கிழவனார் மாத்திரம் இதை தன் கையால் பக்குவமாக எடுத்து வந்து தந்தார். முன்பின் தெரியாத எங்களுக்கு 12,000 அடி உயரத்தில் இந்த மறக்க முடியாத விருந்துபசாரம் நடைபெற்றது. உலகத்தோடு தொடர்பு அறுபட்டு வறுமை கோட்டின் கீழ் வாழும் அந்த சிறிய குடும்பம் இந்த விருந்தை செய்தது. ஜெர்மன்காரன் கையில் அந்த கோப்பை மிகவும் சிறியதாக தோன்றியது. கோப்பையை மிக கவனமாக கையாண்டு குடித்ததில் நான் ஆட்டுப்பாலின் சுவையை அறிய தவறிவிட்டேன். முன்பின் தெரியாத அந்த கிழவனாரிடம் சொல்லிக்கொண்டு விடைபெறுவதற்கு தயக்கமாக இருந்தது. அந்த சிறுவனும் சிறுமியும் கூட எங்கள் பிரிவை தாங்க முடியாது போன்ற சோகத்தோடு முகத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வளவுக்கும் நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, அவர்களுடைய ஆட்டுப்பாலை குடித்ததை தவிர. விடைபெற்று வெளியே வந்தபோது கழுதை தயாராக நின்றது. அதனுடைய சோகமான முகத்தில் ஒருவித மாற்றமும் இல்லை. அதிலே தந்திரமாக ஏறுவதற்கு தயார் செய்தபடி திரும்பி பார்த்தேன். நான் திரும்பி பார்த்தபோது முகத்திலே கோடுகள் பதித்த அந்த மூதாட்டி நாங்கள் ஆட்டுப்பால் அருந்திய கோப்பைகளை அந்த சிறுபெண்ணிடமிருந்து பறித்து கொண்டு அவசரமாக உள்ளே போனாள். விளிம்புகள் உடைந்த அந்த கோப்பைகள் சுத்தப்படுத்தப்பட்டு மறுபடியும் பெட்டைக்குள் வைத்து பாதுகாக்கப்படும். இன்னும் 2 அந்நியர்கள் வழி தவறும் வரை. பின்குறிப்பு. கதை சொல்லும் உற்சாகத்தில் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன். நான் வந்த வேலையை முடித்துவிட்டு திரும்புவதற்காக விமான நிலையம் சென்றிருந்தேன். விமான டிக்கெட்டை கொடுத்துவிட்டு சூட்கேஸை தூக்கி பீடத்தில் வைப்பதற்கு குனிந்தேன். அப்போது டிக்கெட் அட்டைக்குள் மிகவும் பத்திரமாக வைத்திருந்த என் மனைவியின் பட்டியல் கீழே விழுந்தது. அதுவரை பட்டியல் தொலைந்துவிட்டது என்று மனைவியிடம் சொல்லி சமாளிக்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இனிமேல் அப்படி சொல்ல முடியாது.